லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை, சாம்பலில் பூத்த சரித்திரம் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், 100 ஒட்டகங்களும் பிரச்சனைகளும்.
ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் பல பிரச்சனைகள். வீட்டில், தெருவில், ஊரில், வேலை செய்யும் இடத்தில் என எங்குமே பிரச்சனைகள். தூங்க முடியவில்லை. எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்றவாறே துறவியின் முன்பாக வந்தார் ஒருவர். துறவி அவரிடம், தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள 100 ஒட்டகங்களும் தரையில் படுத்தவுடன் அங்கே இருக்கின்ற ஓய்வறையில் நீ படுத்து தூங்கிவிட்டு காலையில் திரும்பி வா என்றார். சரி ஐயா என்றவாறு தோட்டத்திற்கு போனவர் கண்களில் தூக்கமின்றி களைப்புடன் காலையில் திரும்பி வந்து, ஐயா, இரவு முழுவதும் தூங்கவே இல்லை என்றார். என்ன ஆச்சு என்றார் துறவி. சில ஒட்டகங்கள் தானாகவே தரையில் படுத்துவிட்டன. சில ஒட்டகங்களை நான் மெனக்கெட்டு படுக்க வைத்தேன். ஆனால் அனைத்து ஒட்டகத்தையும் படுக்க வைக்க முடியவில்லை. சிலது படுத்தால் சிலது எழுந்து குழிகின்றன. அனைத்து ஒட்டகத்தையும் ஒட்டுமொத்தமாக படுக்க வைக்க முடியவில்லை. அதனால் நான் தூங்குவதற்கு போகவே இல்லை என்றார். துறவி சிரித்தபடியே, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பது என்பது ஒட்டகத்தை படுக்க வைப்பது போன்றது. சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும். சிலவற்றை நாம் எனக்கெட்டு முடித்துவிடலாம். ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழலாம். அனைத்து பிரச்சனையும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்க முடியாது. பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும் என கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான ஓய்வறையில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள் என்றார்.
திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை. இரக்க குணமுடையோர் இரக்கம் பெறுவர். கொரோனா தொற்று நோயின் தாக்கம் உலகின் பல்வேறு நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் நிலையில், அதிலும் குறிப்பாக இத்தாலியின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் நிலையில், இந்நோய் பரவலை தடுக்கும் நோக்கத்தில் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு அரசுகள் வலியுறுத்தி வருகின்றன. மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டு செயல்படும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் கடந்த வாரத்தைப் போல் இவ்வாரமும் தன் நூலக அறையிலிருந்தே புதன் மறைக்கல்வி உரையை வழங்கினார். இயேசு மலை மீது அமர்ந்து வழங்கிய 8 பேர்கள் குறித்து இந்நாட்களில் தன் மறைக்கல்வி உரைகளில் விளக்கம் அளித்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்புதனன்று 5வது பேராகிய இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்பது குறித்து எடுத்துரைத்தார்.
Sulla quinta beatitudine, che dice: beati i misericordiosi, perché troveranno misericordia.
அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு எடுத்துரைத்த பேர்கள் பற்றிய நம் தொடரில் இன்று இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற 5வது பேறு குறித்து நோக்குவோம். இந்த ஒரே பேரில்தான் காரணமும் விளைவும் ஒன்றாக இருப்பதை காண்கின்றோம். கொடுத்து பெறும் இந்த இரக்கத்தின் பண்பு இங்கு மட்டுமல்ல, இறைவனின் இரக்கம் நிறை அன்பு எங்கெல்லாம் வெளிப்படுகின்றதோ அங்கெல்லாம் நம்மால் நோக்கப்படுகின்றது. ஏனெனில் வழங்கப்படும் இரக்கத்திற்கும் பெறப்படும் இரக்கத்திற்கும் இடையே பிரிக்க முடியாத தொடர்பு உள்ளது. எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் என மத்தேயின் அற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். நாம் இறைவனுக்கும் நம்மை சுற்றி இருப்போருக்கும் எப்போதும் கடன் பெற்றுள்ளோம். நம் பாவங்களுக்காக மற்றும் நாம் செய்ய தவறிவைகளுக்காக நமக்கு தொடர்ந்து மன்னிப்பும் தேவைப்படுகின்றது. பிறரின் உதவி நமக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக, இறைவனின் இரக்கத்தை நாடி அதனை பெற்றவர்களாக, அதன் வழி பிறரை மன்னிக்கும் பலம் பெறுவோம். இதுவே இரக்கத்தின் இரகசியத்தை வெளியிடுகின்றது. அதாவது, மன்னிப்பதன் வழியாக நாம் மன்னிப்பை பெறுகின்றோம். இரக்கம் என்பது பல கூறுகளுள் இதுவும் ஒன்றல்ல, மாறாக இது கிறிஸ்துவ வாழ்வின் மிக முக்கிய மையம். இரக்கமெனும் இந்த மிக உயரிய கொடைக்காக இறைவனுக்கு நன்றி கூறும் அதே வேளை, இந்த பிறரன்பின் கனியாகிய இரக்கத்தை நம் சகோதர சகோதரியுடன் பகிர முயல்வோம். இவ்வாறு தன் மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வெள்ளி மற்றும் சனி தினங்களில் 24 மணி நேர ஜப வேளைக்கு அழைப்பு விடுத்தார்.
I prossimi venerdì e sabato 20-21 di marzo si svolgerà l'iniziativa 24 ore per il Signore. È un appuntamento importante della Quaresima per la preghiera e per accostarsi al sacramento della riconciliazione.
உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றும் நோக்கத்தில் இத்தவக்காலத்தில் இறைவனை நோக்கி ஜபிக்குமாறும் ஒப்புரவு அருள் அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இவ்வாரம் வெள்ளி மற்றும் சனி தினங்களில், அதாவது மார்ச் 20 மற்றும் 21 தேதிகளில் 24 மணி நேர ஜப வேளையாக ஒதுக்கி ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்று உலகில் கொள்ளை நோய் பாதிப்பை தடுப்பதற்கு உதவுமாறு தன் இப்புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்தார் திருத்தந்தை. தவக்காலத்தின் இச்சப நேரத்தை ஒப்புரவு அருள் அடையாளத்துடன் அணுகுங்கள். தொற்று நோய் பரவல் காரணமாக ஒன்று கூடி ஜபிக்க முடியாத நாடுகளில் வாழ்வோர் தனிப்பட்ட ஜபங்கள் வழியாக இதற்கு உதவட்டும் எனவும் கூறியுள்ளார் திருத்தந்தை. ரோம், இத்தாலி போன்று கொரோனா தொற்று கிருமியால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாடுகளில் இந்த 24 மணி நேர ஜப வழிபாடு வழமை போல் நடைபெற இயலாது எனினும் ஏனைய பகுதிகளில் இந்த அழகிய பாரம்பரியம் தொடரும் என கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அனைவரும் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் தங்கள் பாவ அறிக்கையை வெளியிட்டு இந்த கொள்ளை நோயால் வேதனைகளை அனுபவிக்கும் மக்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்குமாறு அழைப்பு விடுத்தார். இறுதியில் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் அளித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus.
சாம்பலில் பூத்த சரித்திரம், 20 நூற்றாண்டு திருத்தந்தையர், பகுதி 14.
திருத்தந்தை 12 பயஸ் அவர்களுக்கு பின் 1958 ஆண்டு அக்டோபர் 20 தேதி கர்தினால்கள் அவை 76 வயது நிரம்பிய கர்தினால் ஆஞ்சலோ ஜுசப்பே ரொன்காலி அவர்களை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தது. அவரும் திருத்தந்தை 23 ஜான் என்ற பெயரை ஏற்றார். கர்தினால் ரொன்காலி அவர்கள் திரு அவையின் தலைமை பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரின் வயதை பார்த்து இவர் இடைக்கால திருத்தந்தையாக இருப்பார் என்று பலர் அவரின் புகழை சந்தேகத்தோடே நோக்கினர். ஆனால் 76 வயதில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் திரு அவையின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருப்பார், திரு அவையில் ஒரு புதிய யுகத்தை தொடங்குவார் என்ற எண்ணம் எல்லாருக்கும் உதித்திருக்க வாய்ப்பில்லை. இயேசுவின் வருகையை தயார் செய்த திருமுழுக்கு யோவான் மற்றும் அன்புமிக்க சீடர் நற்செய்தியாளர் யோவான் ஆகிய இருவரையும் மதிக்கும் முறையில் ஜான், அதாவது யோவான் என்ற பெயரை தெரிவு செய்து 5 ஆண்டுகளில் திரு அவையில் புதியதொரு காற்றை வீசச் செய்தவர் புனித திருத்தந்தை 23 யோவான். திரு அவையின் தலைமை பணியை குறுகிய காலமே ஆற்றிய யோவான் என்ற பெயரை ஏற்ற திருத்தந்தையரின் நீண்ட பட்டியலிலேயே இவரும் இணைய விரும்பி அந்த பெயரையே தெரிந்தெடுத்தார்.
ஆஞ்சலோ ஜுசெப்பி ரோங்காலி அவர்கள் 1881 ஆண்டு நவம்பர் 25 தேதி இத்தாலியின் பெர்கமோ மறை மாவட்டத்தில் உள்ள சொத்தோயில் மோந்தே என்ற ஊரில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவரது குடும்பம் மிகவும் வறிய நிலையில் இருந்தது என்று சொல்வது உண்மையல்ல. எங்களது குடும்பம் வாழ்வுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொண்டிருந்தது என்று இவரே கூறியிருக்கின்றார். 13 பிள்ளைகளை கொண்ட இவரது குடும்பத்தில் இவர் 3வது பிள்ளை. தனது சொந்த ஊரில் ஆரம்ப கல்வியை முடித்த இவர் 12வது வயதில் பெர்கமோவில் அருள்பணித்துவ பயிற்சி நிலையத்தில் சேர்ந்தார். செராசோலி அறக்கட்டளை கல்வி உதவித்தொகை அளித்ததால் இவர் ரோம் நகர் சென்று அப்போலினாரிஸ் கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தார். இத்தாலிய ராணுவத்தில் பணியாற்ற வேண்டியிருந்ததால் படிப்பை இடையிலேயே நிறுத்தினார். பின்னர் மீண்டும் படிப்பை தொடர்ந்து இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றார். 1904 ஆண்டில் அருள்பணியாளராக திருப்பொழிவு பெற்ற இவர் திரு அவை சட்டப்படிப்பை தொடர்ந்தார். பெர்கமோ மறை மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர் ஜாக்கமோ ரதினி தெதேஸ்கி அவர்களுக்கு செயலராக நியமிக்கப்பட்டார். அவரிடம் பணியாற்றிய 9 ஆண்டு காலகட்டத்தில் அந்த ஆயரின் சமுதாய நல பார்வையில் அனுபவம் பெற்றார். உழைக்கும் மக்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டார் அருள்பணி ரோங்காலி. கோட்பாட்டு இயல், திரு அவை வரலாறு, திரு அவை தந்தையர் ஆகிய பாடங்களையும் இவர் போதித்தார்.
1915 இத்தாலி முதல் உலகப் போரில் இணைந்ததை முன்னிட்டு அருள்பணி ரோங்காலி அவர்கள் ராணுவத்தில் ஆன்மீக பணியாற்றச் சென்றார். 1918 அப்பணியை நிறைவு செய்து திரும்பிய அவர் பெர்கமோ அருள் பணித்துவ பயிற்சி நிலைய ஆன்மீக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அச்சமயத்தில் பெர்கமோவில் மாணவர்களுக்கு விடுதி ஒன்றை தொடங்கினார். அக்காலகட்டத்தில் தான் புனித சார்லஸ் பொரோமையோ அவர்கள் ஆயராக பெர்கமோவை பார்வையிட்டது பற்றிய ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டார். இந்த ஆய்வுகளின் கடைசி தொகுப்பு இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளியிடப்பட்டது. 1921 இவர் ரோம் நகரில் பணியாற்ற அழைக்கப்பட்டார். அச்சமயத்தில் விசுவாச பரப்பு கழகத்தை சீரமைக்கும் பணி இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1925 பேராயராக அறிவிக்கப்பட்டு பல்கேரியாவுக்கு திருத்தந்தையின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். அச்சமயத்தில் உடனடியாக கீழே வழிபாட்டு முறை திரு அவைகளின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அச்சபைகளின் மீது கரிசனை காட்டினார். 1934 துருக்கி மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு திருத்தந்தையின் பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். துருக்கி சென்றவுடன் இஸ்தான்புல் நகரில் போர் கைதிகளுக்கென ஒரு அலுவலகத்தை அமைத்தார் பேராயர் ரோங்காலி.
பேராயர் ரோங்காலி அவர்கள் 1944 பாரிஸ் நகருக்கு திருப்பிட தூதராக அனுப்பப்பட்டார். பிரான்சில் போருக்கு பின் திரு அவை மேற்கொண்டு வந்த முயற்சிகளுக்கு உதவுமாறு அங்கு அவர் பணிக்கப்பட்டார். மேலும் அவர் பாரிஸில் உள்ள ஐநாவின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவுக்கு திருப்பிடத்தின் நிரந்தர பிரதிநிதியானார். யுனெஸ்கோவில் 1951 மற்றும் 1952 நடந்த 6வது மற்றும் 7வது பொது அவைகளில் திருப்பிட பிரதிநிதியாக உரையாற்றினார். இவர் 1953 கர்தினாலாக உயர்த்தப்பட்டு இத்தாலியின் வெனிஸ் உயர்மறை மாவட்ட முதுவரும் தந்தையாக நியமிக்கப்பட்டார். 1958 வெனிஸ் நகரில் நடந்த முதல் மறைமாவட்ட மாமன்ற தீர்மானங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கான்கிளேவ் எனப்படும் கர்தினால்கள் அவையில் கலந்து கொள்ள ரோம் நகருக்கு அழைக்கப்பட்டார். கர்தினால் ஆஞ்சலோ ரோங்காலி அவர்கள் அந்த அவையில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தை 23 யோவான் என்ற பெயரையும் இவர் தெரிவு செய்தார்.
திருத்தந்தையாக இவர் பொதுவில் ஆற்றிய முதல் உரையில் பிரிந்த கிறிஸ்துவ சபைகள் ஒன்றிணைய வேண்டும், உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்ற ஆவலை வெளியிட்டார். திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்ட நிகழ்வில் தான் ஒரு மெய்ப்பு பணி திருத்தந்தையாக பணியாற்ற விரும்புவதாக அறிவித்தார். திருத்தந்தை 4வது சிக்ஸ்துஸ் காலத்தில் 70 இருந்த கர்தினால்கள் அவையின் எண்ணிக்கையை 4 ஆண்டுகளுக்குள் 87 உயர்த்தினார். திருத்தந்தையாக பணியேற்ற 3 மாதங்களுக்குள் ரோம் மறைமாவட்டத்திற்கு மாமன்றத்தையும் உலகளாவிய திரு அவைக்கு பொதுச்சங்கத்தையும் கூட்டவும் திரு அவை சட்டத்தை சீரமைக்கும் விரும்புவதாக அறிவித்தார். 1960 ரோம் வரலாற்றில் முதல் மாமன்றத்தை கூட்டினார். 1962 இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தை கூட்டினார். 1963 திரு அவை சட்டத்தை சீரமைக்க பாப்பிரை குழு ஒன்றை உருவாக்கினார். 1963 ஜூன் 3வது தேதி புனித திருத்தந்தை 23 யோவான் அவர்கள் இறந்த செய்தி கேட்டு குடும்பத்தில் ஒரு இறப்பு என்று உலகம் கண்ணீர் சிந்தியது.
வாழ்வு தருவது இறைவார்த்தை,
சாம்பரில் பூத்த சரித்திரம் என்ற தொடர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து தான் திருப்பலியை நிறைவேற்றுவதாக மார்ச் 18 புதன் காலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில் தெரிவித்தார். இந்த தொற்று கிருமியின் தாக்கத்தால் உயிரிழந்தோர், குறிப்பாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டோருக்காக பணியாற்றி அதன் விளைவாக தங்கள் உயிரை துறந்த நலப்பணியாளர்களின் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று திருத்தந்தை இந்த திருப்பலியின் துவக்கத்தில் குறிப்பிட்டார். இத்திருப்பலியில் வழங்கிய மறைவுரையில் இன்றைய இரு வாசகங்களும் திருச்சட்டங்களை மையப்படுத்தியவை என்பதை குறிப்பிட்டு பேசிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், திருச்சட்டங்களை அவற்றின் முழுமையான நிறைவுக்கு எடுத்துச் செல்ல இயேசு விளைந்தார் என்பதை வலியுறுத்தி கூறினார். கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தால் உயிரிழந்தோருக்கென மார்ச் 18 புதனன்று திருப்பலியை ஒப்புக் கொடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அக்கருத்தை தன் டுவிட்டர் செய்தியிலும் பதிவு செய்திருந்தார். நம்மை நெருங்கியிருக்கும் இறைவன் நாமும் மற்றவரோடு நெருங்கியிருக்கும்படி விளைகிறார். தற்போதைய தொற்று ஆபத்தினால் ஒருவரோடு நெருங்கியிருக்க இயலாவிடனும் ஜெபம் உதவிகள் வழியே மற்றவர்களோடு நெருங்கியிருக்கும் பழக்கத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம் என்ற சொற்கள் திருத்தந்தை இப்புதனன்று வெளியிட்ட இரண்டாவது டுவிட்டர் செய்தியாக வெளியாயின. இறைவா, உமது கரங்களால் இந்த தொற்று நோயை நிறுத்தும் என்று இறைவனிடம் நான் வேண்டினேன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லா ரிப்பப்ளிக்கா என்ற இத்தாலிய நாளிதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கூறினார். மார்ச் 15 கடந்த ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் நகரில் உள்ள மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள அன்னை மரியா திருவுருவப் படத்திற்கு முன்பாகவும் புனித மார்செல்லோ ஆலயத்தில் உள்ள திருச்சிலுவைக்கு முன்பாகவும் ஜெபித்ததை குறித்து பேட்டியில் கேள்வி எழுந்தபோது இவ்வாறு பதிலளித்தார். கொரோனா தொற்றுக்கிருமியின் நெருக்கடி நம்மை இல்லங்களிலேயே தங்கும்படி செய்துள்ள வேளையில் நம் ஒவ்வொரு நாள் வாழ்வில் நமது குடும்பங்களில் இதுவரை காண இயலாமல் போன சிறு சிறு கருவூலங்களைக் காண இதை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் என்று திருத்தந்தை தன் பேட்டியில் சுட்டிக்காட்டினார். தொடர்பு கருவிகளின் பெருக்கத்தாலும் நம் பணிகளின் நெருக்கடியாலும் இதுவரை மெய்நிகர் தொடர்புகளில் இருந்த நாம் தற்போது குடும்பங்களில் ஒருவர் ஒருவரை நேருக்கு நேர் சந்தித்து நம் தொடர்புகளை நிலைநாட்ட இது நல்லதொரு நேரம் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் பேட்டியில் வலியுறுத்தி கூறினார். நாம் அனைவரும் நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இந்த பேட்டியின் இறுதியில் குறிப்பிட்ட திருத்தந்தை, கடவுள் பற்று அற்றவர்களும் இந்த வேளையில் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து பிறருக்கு உறுதுணையாக வாழ முடியும் என்பதை எடுத்துரைத்தார். புனிதவார நிகழ்வுகள் மக்களின் பங்கேற்பின்றி நேரடி ஒளிபரப்பில் நிகழ்வதை புதிய வழிகளில் நம்பிக்கை கொள்வதற்கு தூய ஆவியார் நம்மை அழைக்கும் தருணமாக கருத வேண்டும் என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் கூறினார். மார்ச் 15 கடந்த ஞாயிறன்று பாப்பிரை இல்லத்தின் நிர்வாக அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தால் உருவான நெருக்கடியை தொடர்ந்து இந்த ஆண்டு வத்திக்கானில் புனிதவார நிகழ்வுகள் மக்களின் பங்கேற்பின்றி நடைபெறும் என்றும் இவை ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பையொட்டி தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அருள்பணியாளர்கள் பேராயத்தின் தலைவர் கர்தினால் பென்யமினோ ஸ்டெல்லா அவர்கள், மக்கள் பங்கேற்கும் வழிபாடுகள் தடை செய்யப்பட்டுள்ள சூழலில் நாம் சிறு சிறு குடும்பங்களாக இறைவனை இன்னும் நெருங்கி வருவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் என்று கூறினார். கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தால் இத்தாலியில் உள்ள ஆலயங்கள் அனைத்தும் வழிபாடுகளுக்கு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் புனித பிரான்சிஸ் வாழ்ந்த அசிசி நகரில் ஒவ்வொரு நாளும் மும்முறை ஆலய மணிகள் ஒலிக்கப்பட்டு வருவதாக அசிசி மறைமாவட்ட ஆயர் டொமெனிகோ சொரென்டினோ அவர்கள் கூறியுள்ளார். வழிபாடுகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு நாளும் காலை 7 மணி, நண்பகல் 12 மணி மற்றும் மாலை 6 மணி என்று 3 முறை ஆலய மணிகளை ஒலித்து மக்களை ஜெபிக்கும்படி அழைக்கிறோம் என்று ஆயர் சொரென்டினோ அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். ஆண்டு முழுவதும் குறிப்பாக தவக்காலத்திலும் புனித வாரத்திலும் விசுவாசிகளாலும் திருப்பயணிகளாலும் நிறைந்து வழியும் அசிசி நகரம் தற்போது வெறிச்சோடி இருப்பது வேதனையாக உள்ளது என்பதை தன் பேட்டியில் சிறப்பாக குறிப்பிட்ட ஆயர் சொரென்டினோ அவர்கள், இருப்பினும் இத்தாலிய மக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் ஜெபத்தால் ஒன்றித்திருக்கிறோம் என்பது நம்பிக்கை தருகிறது என்று எடுத்துரைத்தார். கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்திலிருந்து இங்கிலாந்தையும் இவ்வுலகையும் காப்பதற்கு இங்கிலாந்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்கர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து மார்ச் 22 வருகிற ஞாயிறன்று ஜெபிக்குமாறு அனைத்து மதத் தலைவர்களும் இணைந்து விண்ணப்பம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் 4 ஞாயிறு பிரித்தானியாவில் மதரிங் சண்டே, அதாவது தாய்மையின் ஞாயிறு என்று கொண்டாடப்படுவதையொட்டி மார்ச் 22 நடைபெறும் தாய்மையின் ஞாயிறன்று இவ்வுலகின் பாதுகாப்பிற்காக அனைத்து கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்கரும் ஜெபிக்குமாறு மதத் தலைவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். பொதுவான வழிபாடுகள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஒருங்கிணைந்த முயற்சியின் ஓர் அடையாளமாக ஒவ்வொரு இல்லத்தின் ஜன்னல்களில் மார்ச் 22 ஞாயிறு மாலை 7 மணிக்கு மெழுகுதிரிகள் ஏற்றப்படுவது சிறந்தது என்று இந்த விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.